செல்வர்களுக்கு தலைமை தலைமை கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தலைவர்களே, இந்த நிகழ்வில் பறந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய கிழக்கு மாகாண சபையினுடைய கௌரவ உறுப்பினர், எனது நண்பர் பொறியியலாளர் சிறுமிப்பாளர் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற என்னுடைய நண்பர் மரியாதைக்குரிய மருத்துவமான அவர்களே, முன்னாள் மாகாணத்தின் உறுப்பினர் மரியாதைக்குரிய மொபீன் அவர்களே, மாணவர்களுடைய கௌரவ உறுப்பினர் முன்னாள் உறுப்பினர் சகோதரர் ரம்மான் அவர்களே, மாநிலவாதியாளர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, வாழ்க்கையாளர்களுக்காகவும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இதன் மூலம் ஜனாதிபதிகளிலே அறிவிக்கப்பட்ட கையோடு சபையில் இருந்து வெளியேறிய என்னுடைய நண்பர் சிறுமிப்பாளர் பார்த்தவர்களும் நானும் பெரும் துன்பத்திற்கு மத்தியிலும் துயரத்துக்கு மத்தியிலும் எங்களுக்கு பின்னால் ராணுவ புலனாய்வு படையினர் படையெடுப்பதையும் சில அரசியல் தலைவர்கள் எங்களுடைய இந்த இளம் அரசியல் தலைவர்களை ஒடுக்குகின்ற நெருக்கடிகளை சமாளிக்கின்ற விடயத்தை பார்க்கின்ற போது மிகவும் கவலையாக இருக்கின்றது. நாங்கள் ஒவ்வொரு கூட்டத்திற்கு செல்கின்ற போதும் பேசுகின்ற போதும் எங்களுடைய பேச்சுக்களை பயணங்களை ராணுவ புலனாய்வு படையினர் புலனோடையும் இந்த அரசாங்கத்துடைய அதிகாரங்களை கொண்டு எங்களுடைய சமூகத்திற்காக நாங்கள் கொடுக்கின்ற அந்த புகழ்களை தடுத்து எங்களை முறையிலே கிள்ளி எறிவதற்கான சில விடயங்களை சில அரசியல் தலைவர்கள் இந்த மாவட்டத்திலே செய்து வருவதை நாங்கள் காணுகின்ற போது மிகவும் கவலை அடைகின்றோம். நிச்சயமாக சத்தியமாக நாங்கள் இந்த அரசியலை ஒரு தொழிலாகவோ அல்லது இதற்காகவோ அல்லது இந்த அரசியலை எங்களுடைய குடும்பத்திற்கும் விட்டுச் செல்வதற்காகவும் நாங்கள் அரசியலுக்கு வரவில்லை. மாவட்டத்தில் இருக்கின்ற முஸ்லிம் சமூகம் கடந்த காலங்களில் திட்டமிடப்பட்டு ஒதுக்கப்பட்டதையும் மாவட்டத்தில் இருக்கின்ற முஸ்லீம்களுடைய காணிகள் மற்றும் கழுத்தெழுப்புகள் நடைபெற்ற போது இந்த மாவட்டத்திற்கு ஒரு அரசியல் ரீதியான எங்கள் சமூகத்துடைய அந்த அதிகாரத்தையும் அங்கீகாரத்தையும் பெற்றுக்கொண்டு இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்காகவே நாங்கள் இந்த அரசியலிலே இறங்குவோம் என்ற செய்தியை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் சகோதரர்களே. ஆனால் சில அரசியல் தலைவர்கள் இந்த அரசியலை தங்களுடைய தொழிலாகவும் தங்களுடைய பரம்பரைக்காகவும் பாசிக்காகவும் தன்னுடைய மண்ணையும் தன்னுடைய மக்களையும் காட்டிக் கொடுக்கின்ற அந்த போக்கை காணுகின்ற போது நாங்கள் கவலைப்படுகின்றோம், கவலை அடைகின்றோம். அவர்கள் என்னை விட வயது பிறந்தவராக இருந்தாலும் இந்த ஈமானிய நெஞ்சம் இடத்திலே அடிக்கடி நாங்கள் மாகாண சபைகளை பேசுகின்ற போதெல்லாம் எங்களுடைய சமூகம் சார்ந்த விடயங்களில் இந்த அரசாங்கம் எங்களுக்கு செய்கின்ற அநியாயங்களை நாங்கள் அடிக்கடி அந்த கருத்து பரிமாறுகளை இரண்டு எனக்கு தெரியாத சில விடயங்களை அவர் இறுக்கமாக சுருக்கமாக மிக கண்டிப்பாக இடத்திலே பேசுவார். நான் மிகவும் சந்தோஷம் அடைவேன். இப்படியான ஒரு நல்ல ஈமானிய நெஞ்சம் ஒரு தத்துவாதாரி என்னோடு இருந்து இந்த அரசியலை கைகொடுத்து செய்கின்ற போது எனக்கும் நல்ல ஒரு நண்பர் இந்த அரசியலை கிடைத்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ் என்று நான் பெருமை அடைவேன். அன்புக்குரிய காத்தாங்குடி சமூகமே, கடந்த காலங்களில் நாங்கள் பல மேடைகளில் இந்த நாட்டிலே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவை ஆதரித்தும் அவருடைய ஆட்சியிலே அமர்ந்ததற்கும் நாம் சார்ந்த கட்சி அயலங்கை மக்கள் காங்கிரசுடைய தலைவர் நிசாத் பதீதின் அவர்கள் தொடக்கம் எல்லா உறுப்பினர்களும் நாங்கள் கடந்த காலங்களில் நாங்கள் பங்களிப்பு செய்திருந்தோம். அவர்கள் தன்னுடைய இரண்டு வருட ஆட்சிக் காலத்தில் இடைநிலையிலே அவருடைய போக்குகளில் பல மாற்றங்கள் எங்களுக்கு காணப்பட்டது. இந்த நாட்டின் நண்பர்களே, எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் பல தலைவர்கள் நாங்கள் இந்த முஸ்லீம் சமூகம் இந்த நாட்டிலே மிகவும் கவலையாக அச்சத்தோடு எங்களுடைய பொருளாதாரங்களை செய்ய முடியாத நிலையிலும் வியாபாரங்களை தொடர முடியாத நிலையிலும் எங்களுடைய வணக்கத்தலங்களுக்கு இருக்கின்ற அந்த அடிக்கடி இந்த ஜனாதிபதிகளை நாங்கள் பேசியிருக்கின்றோம். அந்த நேரங்களில் அந்த காலங்களில் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிகள் மிக இறுக்கமாக நாங்கள் பேசுகின்ற பேச்சையெல்லாம் தட்டி கழித்து அதற்கு மாற்றீடாக முஸ்லீம் சமூகத்தின் மீது மீது பழிபடுகின்ற அந்த நிகழ்வுகளை நாங்கள் பார்த்தோம். மிக அண்மையில் ஒரு ஆண்டு ஐந்து மாதங்களுக்கு முன்னர் அழுத்தர பிரச்சனை நடைபெறுவதற்கு முன்னர் இந்த நாட்டுடைய ஜனாதிபதிகளை நானும் எங்களுடைய தலைவர் விசாக் பண்டிதன் அவர்களிடம் ஐ என் எஸ் அமீர் அவர்களும் சந்தித்தோம். மிக விலாவாரியாக இந்த நாட்டின் ஜனாதிபதிகளே நாங்கள் சொன்னோம், ஜனாதிபதி அவர்களே, எங்களுடைய முஸ்லீம் சமூகம் இந்த நாட்டிலே இந்த நாட்டினுடைய நலனையும் இந்த நாட்டுடைய இறையாண்மையை பாதுகாக்க உங்களுக்கு பங்களிப்பு செய்திருக்கின்றார்கள். கடந்த 2005 ஆண்டு இந்த பாராளுமன்றம் தள்ளாடிய போது, விடுதலை புலிகளுக்கு எதிரான யுத்தம் நடைபெற்ற போது, உங்களுடைய வரவிசேகத்தில் தான் திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்ட போது, எங்களுடைய கட்சி உங்களுக்கு முட்டுக் கொடுத்து அந்த வரவிசேக திட்டத்தை வெற்றி பெற செய்து இந்த நாட்டை யுத்தத்தால் வெற்றி பெறக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை எங்களுடைய கட்சி உங்களுக்கு கொடுத்திருந்தது. உங்களுக்காக கடந்த தேர்தலில் அநேகமானவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இப்போது உங்களுடைய பள்ளிகளில் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஆனால் மிக அண்மையில் நடைபெறுகின்ற அந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற போது ஜனாதிபதி அவர்களே, எங்களுடைய முஸ்லீம் சமூகம் இந்த நாட்டிலே மிகவும் கவலையோடும் அச்சத்தோடும் வாழ்கின்றார்கள் என்பதை மிக நாங்கள் தெளிவாக சொன்னோம். அன்றே நாங்கள் பேசிவிட்டு பகலிலே நாங்கள் வந்ததும் அந்த இரவு கேள்விப்படுகின்றோம், இந்த நாட்டுடைய ஜனாதிபதி அவர்கள் பொதுபல சேனை என்ற அந்த அமைப்பை இரவிலே அழைத்து கூடி குழாவி தன்னுடைய அரசியல் எதிர்ப்புக்காக பொதுபல சேனை என்ற அமைப்பை சிங்கள பெரும்பான்மை மக்களுடைய அந்த பலத்தை பெற்று ஆட்சியில் ஏறுவதற்கான அந்த வேலை திட்டங்களை செய்து வருகின்றார் என்ற அந்த ரகசியங்களை அந்த அளவில் தகவல் மூலம் அங்கிருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் தந்துவிட்டார்கள். இருந்துதான் நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய தலைமைக்கு நாங்கள் சொன்னோம், தலைவர் அவர்களே, முஸ்லீம்களே தலைகளை தடாவி கண்களை தோண்டுகின்ற விடயத்தில் மஹிந்த ராஜபக்ச அரசு இறங்கிவிட்டது. நீங்கள் இந்த அலரி மாளிகையை நம்ப வேண்டாம். இந்த சமூகத்தை பாதுகாப்பதற்கான வேலை திட்டங்களை செய்யுங்கள். நாங்கள் இதே சுத்தியோடு உங்களுக்கு பின்னால் நாங்கள் கைகோர்ப்போம். நீங்கள் முஸ்லீம் சமூகத்திற்காக எங்களுடைய கட்சியை பாதித்துக் கொள்ளுங்கள் என்று மிக ஆணித்தரமாக மிக ஆக்ரோஷமாக எங்களுடைய தலைவர்களுக்கு நாங்கள் கூறியிருந்தோம். போய்விட்டிருந்த அந்த 400 மில்லியன் ரூபாய்க்கள் அந்த பொருளாதார நஷ்டத்தை ஏற்படுத்திய போது அதனுடைய குற்றவாளிகள் அங்கு புட்டப்பட்ட சிடி கமராக்களில் கண்டுபிடிக்கப்பட்ட போது அந்த குற்றவாளிகளை கைது செய்யாமல் அவர்களை மிக சுதந்திரமாக நடமாடுவதற்கு இந்த அரசு பங்களிப்பு செய்திருக்கின்றது. சட்டத்தை சீர்குலைத்து விட்டது. நாட்டில் தேசிய நல்லிணக்கம் சீர்குலைந்து விட்டது. அது மாத்திரமல்ல, இந்த நாட்டை அபிவிருத்திக்கின்ற பேர்வையில் மக்களை கொண்டு வந்து இந்த நாட்டை ஒரு கேவலமான நிலைக்கு தள்ளுகின்ற போக்கு காணப்படுகின்றது. ஒரு முஸ்லீம் கட்சியின் ரீதியில் நாங்கள் அவசரமாக ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியிருக்கின்றது என்ற அந்த விடயங்களை சகோதரர் சிட்னி பாரத் அவர்களும் நானும் எங்களுடைய கட்சிக்கு இருந்தவர்களும் எங்களுடைய தலைமைக்கு நாங்கள் செல்லியிருந்தோம் சகோதரர்களே. அதேபோன்று வேண்டா பள்ளி தாக்கப்பட்ட போது எத்தனையோ சம்பவங்களை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். அத்தனை சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் மிக அவசரப்பட்டவர்களாக இந்த விடயங்களை நாங்கள் சொல்லியிருந்தோம். எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களுடைய கட்சியினுடைய தலைமை எங்களுடைய அந்த கூட்டுக்களை செவி மறுத்தது. சில வேளைகளில் சில அரசியல் தலைவர்கள் அந்த கூட்டங்களை பிழையாக வழிநடத்தினார்கள். நான் அதை இந்த மண்ணிலே சொல்ல வேண்டும். இந்த சின்னம் சிறுசுகள், இந்த சிறு அரசியல் தலைவர்கள், நாங்கள் அந்த கூடிய கூசுக்களை கொச்சைப்படுத்துகின்ற அளவுக்கு சில அரசியல் தலைமைகள் மிக அநாகரிகமாக அந்த கூட்டங்களை பிரேக உரையாட பார்த்தார்கள். அதை நான் சொல்ல வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே எத்தனையோ கூட்டங்களை என்னுடைய கட்சியுடைய தலைமை அவருடைய அமைச்சரை நடத்தியது. அந்த சந்தர்ப்பங்களிலெல்லாம் எல்லா கூட்டங்களிலும் நாங்கள் இந்த மைந்தராஜன் அவருடைய சகல விடயங்களையும் நாங்கள் ஆதாரத்தோடு கட்சி தலைமைக்கு காட்டியிருந்தோம். நாங்கள் தினமும் பிறப்போகின்ற பள்ளியிலே, பொக்காக்களிலே, எங்களுடைய மெம்பர்களிலே எங்களுடைய நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற போது புலனாய்வாளர்கள் அந்த பள்ளிகளை சூழ அவர்கள் பெற்றுக் கொள்கின்ற தரவுகள் அனைத்தையும் நாங்கள் எங்களுடைய தலைமைக்கு சொல்லியிருந்தோம். இந்த அடிப்படையிலே தான் எங்களுடைய கட்சியினுடைய தலைமை மிக தெளிவாக எங்களிடத்திலே சொன்னார், நான் ஏற்றுக்கொள்கின்றேன். வன்னியிலே வெளியேற்றப்பட்ட 45,000 முஸ்லிம் சமூகம் இன்னும் அந்த சமூகம் முகாம்களிலும் தெருக்களிலும் இன்னும் அவர்கள் அகதிகளாக வாழ்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில், அவர்களுக்கான உணர்வுகள் விநியோகிக்கப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நான் அவ்வாறு ஒரு தீர்மானத்தை எடுப்பதனால் எனது வன்னி மக்கள் பாதிக்கப்படுவார்களே என்று நான் கொஞ்சம் கவலைப்படுகின்றேன் என்று என்னுடைய அரசியல் தலைமை அந்த ரிசார்ட் பதிலவர்கள் மிக கவலைப்படக்கூடியதை இந்த நேரத்திலே நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். சோதர்களே, நாங்கள் கூறினோம், நிச்சயமாக இந்த நாட்டிலே வாழ்கின்ற 20 லட்சம் முஸ்லீம்களுடைய அந்த சன்மானத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக நிச்சயமாக வடபுல முஸ்லீம்கள் தங்களுடைய அந்த கஷ்டங்களை அவருடைய நஷ்டங்களை சுய தலைவர்களே நீங்கள் அதை கேட்டு வாருங்கள் என்று நாங்கள் கூறியோம். அந்த சந்தர்ப்பத்தில்தான் கவர்னர் ரிசாத் பதிலின் அவர்கள் தன்னுடைய வடமாகாணத்திற்கு சென்று வடபுல முஸ்லீம்களை சந்தித்து இந்த நாட்டிலே 20 லட்சம் முஸ்லீம்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், எங்களுடைய மத ஸ்தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், முஸ்லீம் சமூகத்துடைய பொருளாதாரம் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்த நாட்டில் ஒட்டுமொத்த இஸ்லாம் விரும்புகின்ற தேசிய நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும், நீதிமன்றங்கள் இன்று பக்கச்சார்பானாக மாறிக்கொண்டிருக்கின்றது, நீதித்துறையை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும், இந்த நாட்டில் இருக்கின்ற சட்டம் ஒழுங்கு சீர்குலைக்கப்பட்டு போலீசார் தன்னுடைய கடமைகளை பக்கச்சார்பாக செய்கின்ற நிலை காணப்படுகின்றது, இவற்றை நாங்கள் சீர் செய்ய வேண்டும், முஸ்லீம்களுடைய சிறுபான்மை சமூகங்களுடைய காணிகள் திட்டமிடப்பட்டு அபிவிருத்திக்கின்ற போர்வையிலே இந்த அரசு சொத்துக்கள் சூறையாடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. ஆகவே நாங்கள் இஸ்லாமிய கட்சியின் ரீதியில் இதை தடுக்க வேண்டியதாக இருக்கின்றோம் என்று வடபுறம் சூழலத்திலே கூறியபோது அந்த சமூகம் அல்ஹம்துலில்லா இந்த போராட்டத்திலே எங்களுடைய கட்சியை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள், உடனடியாக நீங்கள் வெளியேறுங்கள் என்று அந்த வடபுறம் முஸ்லீம்கள் கொடுத்த அந்த அங்கீகாரம் இருக்கின்றது. அது எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் மறக்க முடியாது. சகோதரர்களே, அவ்வாறு கொடுக்கப்பட்ட எங்களுடைய கட்சி எங்களுடைய தலைமை இந்த அரசியலிருந்து வெளியேறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய மண்ணைச் சேர்ந்த ஒரு அரசியல் தலைமை, எல்லா மாகாண சபை உறுப்பினர்கள் அங்கே இருந்தார்கள், 7 மாகாண சபை உறுப்பினர்கள் இருந்தார்கள், அங்கே பிரதேச சபை உறுப்பினர்கள் 72 பேர்கள் இருந்தார்கள், அங்கே தேசிய கருத்துக்குரிய 72 பேர்களில் நான் நினைக்கின்றேன் 70 பேர் மாத்திரம் பேர் இந்த அரசிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அவர்கள் அந்த இடத்திலே உரத்திச் சொன்னார்கள். ஆனால் எமது பிரதேசத்தைச் சேர்ந்த ஒரு அரசியல் தலைமை அந்த இடத்திலே சொன்னார், ஒரு பிழையான தகவலை சொன்னார், நான் கூட வேண்டும். அப்போது மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் வேட்பாளராக வரவில்லை, வயல சாமித் அவர்கள் சொன்னார்கள் 2 கட்சிகளோடும் பேச வேண்டும், முஸ்லீமுடைய விரோதம் சம்பந்தமாக 2 கட்சிகளோடும் பேச வேண்டும் என்று கூறினார் வயல சாமித் அவர்கள். சிலர் சொன்னார்கள் அரசுக்கு பாடம் போட்ட வேண்டும் என்று சொன்னார்கள். நான் கூறினேன், தலைமத்துவம் குப்பை நோக்கி அழைக்காத வரைக்கும் நாங்கள் தலைமத்துவத்தினுடைய இருப்போம், நல்ல தீர்மானத்தில் இருந்தது என்று நான் சுருக்கமாக தலைமத்திலே கூறினேன். ஆனால் எமது மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு அரசியல் தலைமை அந்த இடத்திலே பேசியது, நாட்டில் 40 வீரம் எல்லாம் முடிஞ்சு சந்திரிக்க வர மாட்டா, சந்திரிக்கா கடைசி வரைக்கும் வரமாட்டா.
கட்சி வரைக்கும் வரமாட்டார். மங்கள சமரவரோட நான் பேசினேன், மங்கள சமரவர் எங்க கட்சிக்கு வரக்கூடாது, மைந்தைக்கு வரக்கூடாது, அவருக்கு வெளிநாட்டு அமைச்சு கொடுக்கப்படுறாங்க, சரத்பொன்சேகா எங்களோட பேசுறாரு. நான் இப்ப பேசினேன், மிக மோசமாக சில கருத்துக்களை என்னுடைய மாவட்டத்தின் ஒரு அரசியல் தலைமை அந்த மடத்தில் வைத்தது. சந்திரிக்காவுடன் பேசினேன், கைகொடுப்பதாக கூறியிருக்கின்றார், அது எனக்கு தெரியும் என்று கூறினார். சரத்பொன்சேகா மைந்தையோடு சேர்ந்து பாதுகாப்புத்துறை பொறுப்படுத்துவார் என்று அந்த சபையிலே கூறினார். அதேபோன்று மங்கள தமிழக அரசாங்கத்தோடு சேர்ந்து வெளிநாட்டு அமைச்சு பெறப்போகின்றார். நாங்கள் அரசாங்கத்தை விட்டு போக முடியாது, பேசவே கூடாது, அப்படி பேசினால் என்ன நடக்கும் என்று தெரியும் தானே என்று அந்த தலைமை கூறிய போது எங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் சமூகம் சார்ந்த விடயங்களை கூறிய அத்தனை உள்ளங்கள் அப்படியே அதிர்ந்து விட்டார்கள். ஒரு கிழமை செல்லவில்லை, அடுத்த கூட்டம் கூட்டுவதற்குள்ளே நாட்டிலே மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் பொதுவேட்பாளராக அறிவிக்கப்பட்டுவிட்டார். அந்த அணியிலே சரத் பொன்சேகா, சந்திரிக்கா அம்மையார் போன்ற அரசியல் தலைவர்கள் கைகொடுத்து விட்டார்கள். இவ்வாறாக பிரயாண தவறுகளை கொடுத்து எங்களுடைய கட்சியை பிரயாண வழியிலே நடத்தி இந்த சமூகத்திற்கு அநியாயம் செய்ய துடிக்கின்ற இவ்வாறு அரசியல் தலைவர்களை கண்டு நான் துக்கப்படுகின்றேன். அடுத்த கூட்டத்திலே அந்த அரசியல் தலைவர் வரவில்லை. அத்தனை இளம் அரசியல் தலைவர்கள், மாகாணத்தின் உறுப்பினர்கள், பிரதேசர் உறுப்பினர்கள் அழுதுவிட்டார்கள். ஏன் இவர்கள் பதவி பட்டங்களுக்காக இந்த சமூகத்தை இவ்வாறு புலையாக எடுத்திருந்தார்கள் என்று சொல்லவர்களே. ஆகவே இவாறெல்லாம் நடந்த சம்பவங்களை நடத்த வேண்டும் சகோதரர் சிந்தி அவர்கள் இருக்கின்றார்கள். சகோதரர்களே, நாங்கள் கிழக்கு மாகாண சபையிலே எங்களுடைய கிழக்கு மாகாணத்தில் கருங்கலை ஊற்று பள்ளி விளையும் அமைச்சர் அமிரல் அவர்கள் பேரணியாக கொண்டு வந்த போது நாங்கள் இந்த பொம்மையாக இருக்கின்ற நஜீப் அப்துல் நஜீப்பிலே கூறினோம், நீங்கள் இந்த நாட்டினுடைய வேலை திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக உங்களை முதலமைச்சராக நியமித்திருக்கின்றார்கள், இந்த பள்ளியை நாங்கள் காப்பாற்ற வேண்டும், 1833 கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசல் மிக சிறப்பு மிக்க பள்ளிவாசல், இதை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் அன்று குரல் கொடுத்தோம். அந்த இடங்களை கூட இந்த நாட்டு இந்த கிழக்கு மாகாணத்துறை கட்டளை தளபதி எங்களை சென்று பார்த்து காப்பதற்கு கூட கிழக்கு மாகாண சபையிலே நாங்கள் மிக ஜனநாயக ரீதியாக கோரினோம். நாங்கள் கிழக்கிலே பெரும்பான்மையாக வாழ்கிற முஸ்லிம் சமூகம், இந்த மாகாண சபையிலே 17 முஸ்லிம் 17 பேர் இருக்கின்றோம், எங்களை அந்த பள்ளியை பார்ப்பதற்கு ஒரு அனுமதி வேண்டும் என்று கூறினோம். இந்த அரசு தரவில்லை சகோதரர்களே, அதற்காகவே தான் நாங்கள் இந்த ஈமான் பாரியோடு சேர்ந்து கிழக்கு மாகாண சபையை நாங்கள் அரசோடு இருந்து அரசுக்கு 3-2 பெரும்பான்மை இருந்தோம். அந்த மாகாண சபையிலே நாங்கள் சுயாதீனமாக செயல்படுவதாக நாங்கள் அறிவித்தோம். அன்று இந்த அரசு ஆட்டம் காண்பது, இன்று கூட இந்த நாட்டில் இந்த கிழக்கு மாகாண சபையில் பெரும்பான்மை அரசு தன்னுடைய வரவு செலவு திட்டத்தை கூட நிறைவேற்ற முடியாமல் இன்று 12ஆம் தேதி வரை வருகின்ற 12ஆம் தேதி வரை அந்த மாகாணத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் இந்த சமூகத்திற்கு அநீதி நடைபெற்ற போதெல்லாம் நாங்கள் பத்திரிகை வாயிலாக நாங்கள் குரல் கொடுத்திருக்கின்றோம், செயற்பாட்டு ரீதியாக மாகாண சபையை நாங்கள் குரல் கொடுத்திருக்கின்றோம், எங்களால் முடிந்த அத்தனை விளைவுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். உங்களுக்கு நன்கு தெரியும், இன்று இந்த நாட்டிலே மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காக அத்தனை அரசியல் கட்சிகளும் என்று தடையெடுத்து வருகின்ற என்ற செய்தியை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு தெரியும், ஈரானிலே ஆட்சி செய்த மன்னர் ஷா அவர்கள் மிகவும் அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தின் அந்த நாட்டை ஆட்சி செய்து வந்த போது இமாம் குமைனி அவர்கள் செய்த புரட்சியின் மன்னர் ஷா வெளியேற்றப்பட்டு அவர் அமெரிக்காவிலும் இறுதியிலே ஈஜிப்டிலும் இருந்தார். அவர் நாட்டை விட்டு வெளியேறுகின்ற போது அவருடைய எடை 95 கிலோவாக இருந்தது. இறுதியிலே அவர் ஈஜிப்டுக்கு சென்று அவர் மரணிக்கின்ற போது 25 கிலோ அவருடைய உடல். அதே போன்றுதான் இந்த நாட்டுடைய ஜனாதிபதி அவர்கள் இந்த முஸ்லீம் சமூகத்துடைய அந்த சுருதி செய்கின்ற அந்த பள்ளி வாயில்களை திட்டமிட்டு தங்கள் 2 வருடங்கள் காலம் இன்னும் 24 மாதங்கள் இருக்கின்ற இன்னும் 6 வருடங்களை கூட்டி முஸ்லீம் சமூகத்தை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்த நினைத்த ஜனாதிபதி அவர்கள் இன்று இடை மெதுமெதுவாக குறைந்து இன்று முஸ்லீம் சமூகத்திடம் மண்டியிட்டு செஞ்சி கூத்தாடி உங்களுக்கு பணம் தருகின்றோ பட்டம் தருகின்றோ உங்களுக்கு கோடி தருகின்றோ என்று எங்களுக்கு பேசினார்கள். கேவலம் ஒரு நாட்டுடைய சகோதரர் ஜனாதிபதி சகோதரர்கள் எங்களுடைய தொலைபேசியில் பேசினார்கள். உங்களுக்கு 10 மில்லியன் தருகின்றோம், பைசிக்கல் வண்ணுங்கள், தையல் மிஷினை கொடுங்கள், சக்தி பானைகளை கொடுங்கள், இன்னும் 10 மில்லியன் தருகின்றோம், நீங்கள் உங்களுடைய பாராளுமன்றத்தை செல்வதற்காக நீங்கள் அதை வசதியாக்கிக் கொள்ளுங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும், உங்கள் இரண்டு பேருக்கும் வாகனம் தருகின்றோம், உங்களுக்கு வழி நிறைய எல்லா உதவிகளையும் செய்கின்றோம், எஸ்டிஎஃப்களை தருகின்றோம் எங்களுக்கு பேசினார்கள். எங்களுக்கு சமூகம் வேண்டும், எங்களுக்கு எங்களுடைய மதம் வேண்டும், எங்களுடைய மார்க்கம் வேண்டும், அதைத்தான் நாங்கள் சொல்வோம். என்னை விடவும் இந்த இம்மான் சாரே ஒரு நல்ல அறிவாளியாக இருந்த என்னிடத்திலே மிக தெளிவாக கருத்து பரிமாறுகளை நாங்கள் எங்களுடைய பரிமாறிக்கொள்வோம். தோழர்களே, நாங்கள் இந்த அரசியலை நீண்ட நாளைக்கு செய்வதற்கல்ல, நாங்கள் எங்களுடைய சமூகம் ஏனைய சமூகம் போன்று இந்த மண்ணிலே தலைநிமிர்ந்து வாழ்வதற்கும் ஏனைய சமூகத்தோடு அவைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அப்படியான சந்தர்ப்பம் எமது சமூகத்திற்கு கிடைத்துவிட்டால் நிச்சயமாக இன்னும் வருகின்ற அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் வழிவிட தயாராக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் இந்த சமூகத்தை காட்டிக் கொடுக்க மாட்டோம் என்பதை இந்த மண்ணிலே நான் தெளிவாக கூறிக்கொள்கின்ற சகோதரர்களே, இந்த நாட்டிலே ஜனாதி அவர்கள் எல்லா கூட்டங்களிலும் மாறாட்டாக அவர் எப்போது பேசுகின்ற போது அவர் கர்வமுள்ளவராக அவர் பேசுகின்ற விதத்தை நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய கட்சி தலைமை பேசுகின்ற போது அவர் அதை ஏற்றுக்கொள்ளும் என்ற ஏற்றுக்கொள்ளாதவர்களாக முஸ்லீம்கள் தான் இந்த நாட்டிலே பிரச்சனை என்பதை அவர் மிக தெளிவாக அவர் அந்த இடங்களிலே எந்தவிதமான அச்சமும் இல்லாமல் பேசுகின்ற அந்த நிலைமைகளை நாங்கள் பார்த்தோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டுடைய ஜனாதிபதி அவர்கள் யுத்தத்தை ஒழித்தார் என்பதற்காக யுத்தத்தை இந்த நாட்டுடைய தேசிய நல்லிணக்கத்தையும் இந்த நாட்டிலே சொத்துக்களையும் இந்த நாட்டிலே இருக்கின்ற சகல அரச நிர்வாக நீதி சட்டம் அத்தனை துறைகளையும் ஒழிப்பதற்கு நாங்கள் ஒரு இஸ்லாமிய கட்சியின் ரீதியில் நாங்கள் அனுமதிக்க முடியாது. உங்களுக்கு யாபகம் இருக்கும், 2வது மகாயுத்தம் நடைபெற்ற போது பிரித்தானியாவிலே வில்லியம் சர்ச்சில் அவர்கள் அந்த நாட்டிலே ஜனாதிபதியாக இருந்தார். அவர் யுத்தகால பிரதமராக இருந்தார். அந்த சண்டையிட்ட போது அந்த பிரிட்டிஷ் அந்த 2வது மகாயுத்தத்தில் வெற்றியீட்டியது. வில்லியம் சர்ச்சில் அவர்கள் அந்த நாட்டிலே பிரதமராக இருந்தார். யுத்தம் நிறைவடைந்தது, பிரித்தானியா அந்த யுத்தத்திலே வென்றது. ஆனால் அதை அடுத்து வந்த அந்த தேர்தலிலே பிரித்தானிய மக்கள் வில்லியம் சர்ச்சை தோற்கடித்தார்கள். யுத்தத்தை வென்றார் என்பதற்காக அந்த நாட்டை அந்த மக்கள் கொடுக்கவில்லை. அவர்கள் மிக தெளிவாக அந்த வில்லியம் சர்ச்சைக்கு சீர்கள் எதிராக போட்டிக்கிட்ட நான் நினைக்கிறேன் அவர்கள் பேர் தெரியாது அந்த பொருளாதார நிபுணர் அவர்கள் பார்த்தார்கள். இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும், இந்த நாட்டுடைய உட்கட்டானங்களை கட்டியெழுப்ப வேண்டும், இந்த நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும், அதற்காகவே ஒரு ஜனாதிபதி தேவை என்பதற்காக அந்த யுத்தத்தை கொண்டு கொடுத்த அந்த வில்லியம் சர்ச்சையை தோற்கடித்த அந்த வரலாறுகளை நாங்கள் பார்க்கின்றோம். இது நல்ல சந்தர்ப்பம் முஸ்லீம் சமூகத்தை கிடைத்திருக்கின்றது. எமது சமூகம் இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஏனைய சமூகத்தோடு உறவாக மிக தெளிவாக சந்தேகங்கள் இல்லாமல் வாழ்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழல் கிடைத்திருக்கின்றது. இதிலே எமது சமூகம் மிக தெளிவாக வேண்டும். நீங்கள் இந்த தேர்தலின் ஊடாக நீங்கள் மாற்றத்தை கொண்டு வருவதற்கும் எமது நாட்டில் வாழ்கின்ற 20 லட்சம் முஸ்லீம் சமூகம் அன்மானத்தோடு வாழ்வதற்கும் காத்தாங்குடி சமூகம் எங்களுடைய பணியை நீங்கள் கைகொடுக்க வேண்டும், எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். எங்களுக்கு அல்லாவை தவிர இந்த அரசு அதிகாரங்களை கொண்டு மிக கொடுமைப்படுத்துகின்றார்கள். நான் எங்களுடைய வீட்டுக்கு மாகாண சபையை இருந்து வெளியேறி அரசிலிருந்து வெளியேறி வந்தவுடன் தன்னுடைய அதிகாரங்களை கொண்டு எங்களை அடக்குவதற்கு ஒடுக்குவதற்காக அவர்கள் எத்தனையோ பிரயத்தனங்களை செய்தார்கள். நாங்கள் அவர்களை கூறினோம், நாங்கள் பலமில்லாதவர்கள், இறை உதவி மாத்திரம்தான் எங்களுக்கு இருக்கின்றது, உங்களுடைய அரசியல் அதிகாரத்தினால் எங்களால் கண்டுபிடிக்க முடியாது, எங்களை போன்ற இந்த இளம் அரசியல் தலைவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், நாங்கள் ஜனாதிபதியாக போராடுகிறோம் என்று நான் அவருக்கு தெளிவாக கூறினோம். ஆகவே என் அன்புக்குரிய பாட்டாங்குடி சமூகமே, இந்த இடத்திலே விசாக் பதீன் அவர்களை பற்றி நான் தெளிவாக கூற வேண்டும். அவர் எங்களை விட வயது குறைந்தவராக இருந்தாலும் மிகவும் சமூகப்பட்டுள்ளவராக இருக்கின்றார். ஒவ்வொரு சம்பவங்கள் நடைபெறுகின்ற போதெல்லாம் அவர் அந்தந்த இடங்களுக்கு சென்று இந்த பொதுமல் சமய அமைப்புக்கு எதிராக அவர் குறக்கொடுத்த செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். போலீஸ் அதிபரோடு நேரடியாக அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அவரை போலீஸ் அதிபர் குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்பதற்காக அவரை சேவையிலிருந்து விடுசெல்லுமாறே பணித்தார். அவரை அமைச்சுக்குள்ளே சென்றார். இதை இந்த ஜனாதிபதி கண்டு கொள்ளவில்லை. அவருடைய வன்னி மக்கள் குடியேறிய அந்த பகுதிகளுக்கு மறுச்சி கட்டி போன பிரதேசங்களுக்கு பாதுகாப்பு அமைச்சருடைய அந்த ஆலோசனையோடு பொதுமல சேனை அமைப்பு அந்த பகுதிகளுக்கு சென்று அந்த மக்களை துன்பப்படுத்தியதை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அதற்கு எதிராக அவர் குரல் கொடுத்திருக்கின்றார். அது மாத்திரமல்ல, எங்களுடைய கட்சிகளின் தலைமை பொதுமல சேனை அமைப்புக்கு எதிராக மூன்று வழக்குகளை தாக்கல் செய்திருக்கின்றது. மூன்று வழக்குகள், அந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் தான் இன்று பொதுமல சேனை அமைப்பு ஒரு வழியாக சத்தமில்லாமல் அமைதியாக நீதிமன்றங்களில் எச்சரிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே என்னுடைய ரிசாத் பதீன் அவர்கள் தன்னுடைய அமைச்சு பணியை திறந்தவுடன் அவருடைய தொலைபேசி அழைப்புக்கு புலனாய்வு பொறுப்பாளர் நான் அருகிலே இருக்கின்றேன். அதேபோன்று கோட்டாந்த ராஜபக்சேவுடைய இதோ என்னுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய முன்னாள் அமைச்சர் இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர் அல்ஹாஜ் எம்எல்ஏ தமிழ்வழி அவர்கள் இந்த வேலையை நோக்கி வருகின்றிருக்கின்றார்கள். அவர்களை இந்த காத்தான்குடி மண் வருக வருகை என வரவேற்கின்றனர். ஆகவே காத்தான்குடி அமுகம் மிக தெளிவாக தண்ணீர் உலமாக்கல் புத்திஜீவிகள் நுழைந்த மண். இந்த பயணம் எங்களுடைய முஸ்லீம் சமூகத்திலேயே தன்மானம் பார்க்கின்ற ஒரு பயணம். இந்த பயணத்திலே ஏதாவது சமூகம் மிக தெளிவாக 190 வீதம் ஏதாவது சமூகம் கைகொடுத்திருக்கின்றது. கல்புகா சமூகம் அதே போன்று கைகொடுத்திருக்கின்றது. எங்களுடைய மண்ணிலே சிலர் சில பொருட்களை கொடுத்து அந்த வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று முயற்சிகள் செய்தாலும் ஏறாவூரில் அநேகமான 190 மக்கள் இந்த போராட்டத்தில் இணைந்திருக்கின்றார்கள். ஆகவே மரியாதைக்குரிய காத்தான்குடி மக்களே, எங்களுடைய இந்த பயணத்தில் நீங்கள் கை கொடுக்க வேண்டும். எதிர்வரும் 8 தேதி அந்த தேர்தலிலே எங்களுடைய பொது வேட்பாளர் மைத்திரிபாலர் சிறிசேன அவர்களை வெல்ல வைக்க வேண்டும். இதன் மூலம் இந்த நாட்டில் ஒரு சிறந்த நல்லாட்சி ஏற்படுத்துவதற்கும் இந்த நாட்டிலேயே நலனையும் உரையாண்மையை பாதுகாத்துக் கொள்வதற்கும் முஸ்லீம் சமூகமாகிய நாங்கள் அந்த பங்களிப்பை செய்ய வேண்டும் என்று இந்த இடத்திலே கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. Thank you.